இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
சில நேரங்களில் தேவன் நம்மை மிகவும் அசௌகரியமான இடத்திற்கு கொண்டு போவார். ஏனென்றால் நாம் நினைக்கும்படி எல்லாம் வசதியாக அமைந்துவிட்டால் நாம் வளர மாட்டோம். உண்மைதான், காரியங்கள் சாதகமாக இருக்கும் நிலையில் நாம் வளர மாட்டோம். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் நடப்பதுதான் நமக்கு நல்லது. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். கலாத்தியர் 2:2 வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். 5 வசனம் எனக்கு பிடித்தது. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. வேறு விதமாய் பார்த்தால் பவுல் இங்கு என்ன சொல்ல வருகிறார்? உன் அந்தஸ்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, உன் பட்டத்தை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நேர்மையற்ற முறையில் கவனிக்காமல் இருந்துவிட்டு பிறகு ஒரு சபையில் உள்ள 10 முக்கியமான நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அதற்கு பெயர் ஒரு குழு. ஒன்று சொல்கிறேன், அது உங்களுடைய மதிப்பை எந்த விதத்திலாவது கூட்டுமா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே நமக்கு மதிப்பு உண்டாகும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்வார் தெரியுமா? ஒருவர் முக்கியமானவர், அவரோடு சேர்ந்தால் தன் மதிப்பு கூடும் என்பதை விட்டுவிட்டு தனிமையாக இருக்கும் ஒருவரை எந்த நண்பரும் இல்லாதவருமாக யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்ப்பார். அப்படிப்பட்டவரை தேடி பார்த்து அவரோடு பழகுவார். அப்போது என்ன நடக்கும் என்று தெரியுமா? தேவன் அவரை உயர்த்துவார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? ஆமே. இங்கு நான் கூட உங்களை அழைக்கலாம். ஏய், இன்னைக்கு அந்த கிரீன் ரூம் ஹோட்டலுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் அங்கே இன்னைக்கு போய் சாப்பிடலாம். மற்றவர்களை எல்லாம் அழைக்காமல் உங்களை மட்டும் அழைப்பதால் அது உங்களை எந்த விதத்திலும் உயர்த்தி விடாது. ஏனென்றால் நம் முக்கியத்துவம் நாம் பழக மனிதர்களை பொறுத்ததல்ல. தேவன்தான் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பிறகு நீங்கள் ஒவ்வொருவருமே மற்றவர்களைப் போல முக்கியமானவர்கள் தான். உங்கள் வேலை உங்களை முக்கியமானவராக ஆக்குவதில்லை. ஒரு செக்யூரிட்டி கூட CEO அளவுக்கு முக்கியமானவர் தான். இப்போது நான் மட்டும் இங்கிருந்து வந்திருக்கிறேன். இது எனக்கு மிகவும் பிடிக்கும். இது 8வது வசனம். பவுல் சொல்கிறார், விருத்த சேதனம் உள்ள அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. இங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருடனும் ஒவ்வொரு விதத்தில் வேலை செய்கிறார். மற்றவர்கள் செய்வதை பார்த்து அவர்கள் போலவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்க நீங்கள் முயலும் போது உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்கள். பிறகு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீர்கள். நான் பல பேரை பார்த்து அவர்கள் மாதிரி ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நான் யார் என்பதையே நான் மறக்கும் அளவுக்கு போயிருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் மனைவியைப் போல இனிமையாக பேச நினைத்தேன். அவரை போல் என் குரலை கூட நான் மாற்ற முயற்சி செய்தேன். ஏனென்றால் அவர் பொன்னிட முடியுடன், நீல நிற கண்களுடன், மெல்லிசான மிக மிக இனிமையான குரலை கொண்டவர். மேலும் அவர் மிக இரக்க குணம் கொண்டவர். மக்கள் அவரிடம் ஆலோசனைக்காக போய் நிற்பார்கள். அவர் சொல்வார், அப்புறம் என்ன சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் கேட்க தயாரா இருக்கேன், என்ன சொல்லுங்க. அப்போது நான் நினைப்பேன், தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க இங்க வந்த 2 செகண்ட்லயே உங்க பிரச்சனை என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கிளம்புறீங்களா? புரிகிறதா? அப்போது நான் ஒன்று செய்வேன். என்னுடைய குரலை நான் முடிந்தவரை குறைத்து பார்ப்பேன். உடனே பார்ப்பவர்கள் கேட்பார்கள், இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் யாரோ ஒருவரை போல நாடகமாடினால் தேவன் உங்களை அவராக நினைத்து நிச்சயமாக உதவிகள் செய்திட மாட்டார். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஏனென்றால் மற்றவர்கள் ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டனர். ஓ ஜாய்ஸ், நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே ஆகணும். சரி, நான் ஒரு உதாரணமாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீங்க என்ன மாதிரி மட்டும் இருக்காதீங்க. என்னை தாண்டி இன்னும் மேலே செல்லுங்கள். யாரோ ஒருவர் போல இருக்க ஆசைப்படாதீர்கள். இங்கே இருப்பவர்களிலேயே என்னை சிறந்தவராக்குங்கள் என்று தேவனிடம் கேளுங்கள். இதைத்தான் பவுல் அன்றே செய்து கொண்டிருந்தார். அவரால் முடிந்தவரை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார். அவர் சொல்கிறார், செல்வாக்கு மிக்கவர்களைக் கண்டு நான் அவர்கள் பின் செல்லவில்லை, அவர்களுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையும் இல்லை. நான் தேவனை மட்டும் பின்பற்ற போகிறேன். இந்த கட்டிடத்தில் இருக்கும் யாராவது தைரியமாக இப்படி சொல்ல முடியுமா, நான் இயேசுவை பின்தொடர போகிறேன், அதனால் என் நண்பர்களை நான் இழந்தாலும் பரவாயில்லை. அதாவது இங்கே யாராவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து யோசித்து உங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறீர்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, இதை பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கலர் மேட்சிங் ஆகவே இல்லை, இதை போடாத. மேலும் சொல்வார்கள், இந்த ஹேர்ஸ்டைல் இப்ப கிடையாது. அவர்கள் நம் வாழ்க்கையை நடத்துவார்கள், ஆனால் அவர்கள் யார் என்று தெரியாது. இங்கே ஒரு சிலர் மாத்திரம் என்னை கைத்தட்டி ஊக்குவிக்கிறார்கள், அதனால் நான் தொடர்ந்து பிரசங்கிக்கிறேன். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வேத வசனங்களை கொண்டு பார்த்தால் தெரிகிறது, தேவனுடைய காலத்திற்காக காத்திருப்பதை பவுல் அறிந்திருக்கிறார் என்று. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் காத்திருக்காதவர்களா? பவுல் 3 வருடங்களாக கர்த்தருக்காக காத்திருந்தார். ஆனால் அவர் பேதுருவோடு 15 நாட்கள் தான் தங்கி இருந்தார். மேலும் அவர் பார்த்த மற்றொரு அப்போஸ்தலர் யாக்கோபு மட்டும்தான். பிறகு மேலும் 14 வருடங்கள் எங்கோ சென்று விட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய காலத்திற்காக காத்திருந்தார். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை செய்வதற்காக பலமுறை தேவன் நம்மை அழைத்திருப்பார். அதை நீங்கள் பலமாக உணர்ந்திருப்பீர்கள், ஆனால் நேரத்தை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். தேவனை விட உலகில் பெரியவர் இல்லை என்று நினைக்கிறீர்களா? சரி, ஒன்று தெரியுமா, நேரத்தை குறித்து நீங்கள் அதிகம் கவலைப்படாதீர்கள். இது எல்லோருக்கும் நடப்பதுதான். தேவன் எனக்கு டிவி ஊழியத்தை கொடுப்பதற்கு முன்னால் நான் டிவி ஊழியம் செய்யப்போனேன். நான் ஒரு டாக் ஷோ நடத்த பார்த்தேன். நான் டாக் ஷோ தொகுப்பாளர் கிடையாது, ஆனால் நான் யாரையும் பேசவும் விட மாட்டேன். இதுதான் உண்மை. எங்கள் டிவி நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்களிக்க ஆரம்பித்தனர். பேட்டி எடுப்பதற்காக அவர்கள் நிறைய பேரை அழைத்து வந்தார்கள். பிறகு எங்களுக்கு புகார்கள் வர ஆரம்பித்தது. ஜனங்கள் எங்களுக்கு எழுதி கேட்டார்கள், ஏன் இந்த ஜாய்ஸ் கெஸ்டுங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட காரியம் சரியாக வராது, எனக்கு பேசத்தான் நன்றாக வரும். அதே நேரம் மற்றவர்கள் அதிகம் பேசினாலும் நான் விட மாட்டேன். அதன் பிறகு நான் ஒன்றை சொன்ன போது அவர்கள் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள், தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதாவது நான் இவங்களை பேச விடலைன்னா உடனே எல்லாரும் எழுந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. நான் மனதுருக்கத்தை விட்டுவிட்டு பூரணத்திற்கு வந்து விட்டேன். ஆனால் நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் அவர் என்னை நேசிக்கிறார். பிறகு நடந்தது என்ன தெரியுமா? நான் ஒருவரையும் பேச விடாததால் தேவன் என்னை அழகானவளாக பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் திடீர் என்று வந்து நீங்கள் அழகானவர் என்று உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் சொல்வீர்கள், ஓ நான் எப்படி வந்து இதில் மாட்டினேன் தெரியலையே. அவருக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியும். நாம் செய்யப்போகும் எல்லா தவறுகளையும் அவர் அறிவார். இதுவரை நாம் பேசாத எல்லா வார்த்தைகளையும் அவர் அறிவார். இதுவரை நாம் நினைக்காத எல்லா நினைவுகளையும் அவர் அறிவார். நம்மை பற்றி தேவனுக்கு தெரியாத காரியங்களே கிடையாது, ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவருக்கு தெரியும். அவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். மேலும் நீங்கள் தேவனை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் அவரும் உங்களை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காமல் இருப்பார். நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய வேலை காத்துக்கொண்டு இருக்கிறது. ஆமென். பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். வாவ். கலாத்தியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது தேவன் இயேசுவை ஏன் சீக்கிரமாக அனுப்பவில்லை? மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். ஏன் இந்த காலத்தில் அவர் பிறந்தார்? அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர் நம்மிடம் சொல்லவும் மாட்டார். அவருக்கு ரகசியங்களை காத்துக்கொள்ள பிடிக்கும். எத்தனை பேருக்கு மர்மம் பிடிக்கும்? உங்களுக்கு அது பிடித்தால் தேவனோடு நீங்கள் அடிக்கடி உறவாடுவதை உண்மையாகவே விரும்புவீர்கள். ஏனென்றால் அவரிடம் எப்போதுமே ஒரு மர்மம் இருக்கும். அது வந்து அடுத்து என்ன நடக்க போகுது? அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நீங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் உங்களுக்கு சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் எட்டில் இதை செய்ய வேண்டும், ஒன்பதில் அதை செய்ய வேண்டும் என்று. பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த அதிகாரங்களை படிக்க வேண்டும். பிறகு ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், அதாவது கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே ஜெபிக்க வேண்டும். உங்கள் படகை நீங்கள் துறையிலிருந்து அவிழ்த்து தேவனின் அன்பு என்னும் மாபெரும் கடலில் விட்டு பாருங்கள். பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள் என்றே உங்களுக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்றே எனக்கு தெரியாது. கணக்கிடாததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அது ஒரு வீணான வேலை. நாம் ஒருவரை ஒருவர் கவர பார்க்கிறோம். ஓ, நான் தினமும் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன். சரி, அது நல்லதுதான். அதை வெளியே சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் அதற்கு பேர் தற்பெருமை. அதை யாரும் கேட்க மாட்டார்கள். ஆமே, நான் எவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் வேத வாசிப்பேன் என்றும் தெரியாது. நீங்க ஒன்னும் ஒழுக்கமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓ, நான் ரொம்ப ஒழுக்கமானவன். ஒவ்வொரு நாளும் நான் முதலாவதாக செய்யும் காரியம் தேவனோடு சில மணி நேரம் செலவிடுவதுதான். அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. நான் தேவனுக்கு நேரம் கொடுக்காவிட்டால் நான் வெளியே வந்து நான் அப்படி இருப்பதாக காண்பிக்கவே முடியாது. முதலில் நான் காலை நேரத்தில் தேவனோடு கூட நேரம் செலவிடும் போது என் பிள்ளைகள் அவர்கள் அப்போது வாலிபர்களாக இருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு முன் அப்போது அவர்கள் குறை சொல்வார்கள். என்ன, எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்லயே இருக்கீங்க. இங்க வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம்ல. இதை பாருங்க, நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே. நான் ரூமுக்குள்ள இருக்கிறதுக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் உள்ள போலடா, நீங்களும் உங்க அப்பா மாதிரி வீணா போயிடுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களில் எத்தனை பேரை தேவன் ஒரு அறைக்குள்ளே போகும்படி கட்டளை இடுகிறார்? மறைக்காமல் சொல்லுங்கள். சரி, உங்களில் எத்தனை பேர் இதுவரை வனாந்திர பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள்? ஓ, ஆமா ஆமா, அங்க போயிருக்கேன், அதை பார்த்திருக்கேன். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அங்கு நேரம் செலவழித்திருக்கிறார்கள் என்று? அதுதான் வனாந்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக போவார்களா? உண்மையை சொல்கிறேன், தேவன் உங்களை அழைத்தவுடன் அடுத்ததாக நீங்கள் செல்லும் இடம்தான் வனாந்திரம். நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. என்ன சொல்ல போறேன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, வனாந்திரம் என்றால் என்ன? அது ஒரு பிரித்தெடுத்த பகுதி. அது ஒரு தனிமையான பகுதி. அது யாரும் இல்லாத பகுதி. அது விலக்கி வைக்கப்பட்ட பகுதி. மக்கள் தொகை இல்லாத பகுதி. நான் முழு நேர ஊழியத்திற்கு வரும் முன் நான் மிக பிரபலமாக இருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் என் நண்பர்கள் என்னை விட்டு விலகினார்கள். என் குடும்ப உறுப்பினர்கள் என்னோடு அதிக தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் போனார்கள். அதாவது நான் ஒரு நல்ல காரியத்தை தான் செய்திருக்கிறேன், நான் பிரசங்கிக்கப் போகிறேன் என்று எல்லோரும் கேள்விப்பட்டு என்னை பாராட்டுவார்கள் என்று நினைத்தேன். நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவே இல்லை. நான் மிக தனிமையை உணர்ந்தேன். தேவன் என்னை என்ன செய்ய சொன்னதாக நான் நினைத்தேனோ அதைத்தான் நான் செய்தேன். ஆனால் அதனால் நான் மிக கஷ்டப்பட்டேன். பிறகு எதுவுமே சரியாக ஆகவில்லை. அதன் பிறகு அடுத்ததாக தேவன் என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன். அதன் பிறகு கஷ்டங்கள் இன்னும் அதிகரித்தன. நான் உடனடியாக வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தேன். தேவன் என்னை பிரசங்கிக்கு அழைத்த போது தூங்கிவிட்டு காலையில் எழுந்த உடனே உலகளாவிய ஊழியம் கிடைத்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவுமே ஆகவில்லை. ஆமென். என் வீட்டு அருகில் 25 பேருக்கு நான் 5 வருடங்களாக போதித்துக் கொண்டிருந்தேன். அதாவது நேற்று இரவு ஜிஞ்சர் சொன்ன மாதிரி தெய்வ வார்த்தையை நான் அப்போது போதிக்க ஆரம்பித்த போது நான் உட்கார்ந்து கொண்டு போதிக்கும் முழு நேரமும் சிகரெட் புகைத்துக் கொண்டிருப்பேன். மேலும் நான் கால் சட்டை தான் அணிந்திருப்பேன். அதாவது அது வந்து குட்டை, மிகவும் குட்டையான ஒரு ஷார்ட்ஸ். நீங்கள் சொல்லலாம், என்னது அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி தேவன் பயன்படுத்துவாரு? இல்லை, நீங்கள் நினைப்பது தவறு. ஏன் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்கு செவி கொடுக்காததால் அவர் ஒரு கழுதியை அபிஷேகித்து போதிக்க வைத்தார். எனக்கு அப்போது எதுவுமே தெரியாது. ஆம், எனக்கு அப்போது எதுவும் தெரியாது. ஆனால் தேவன் இப்போது, இன்று வரை நான் அப்படியே இருந்தேன் என்றால் அது நிச்சயமாக வேலைக்காகாது. நான் சொல்கிறேன், தேவன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே தான் அழைக்கிறார். அவர் பயன்படுத்தும் மக்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதாவது தேவன், தேவனுடைய அபிஷேகத்தை தவிர நீங்கள் வேறு எதற்கும் தகுதியாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்ப்பவர். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் அவர் பார்க்கவில்லை, எங்கே போகிறீர்கள் என்பதையும் பார்க்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதனால் வனாந்திர பல்கலைக்கழகம் என்பது நம்மை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. நாம் தேவனை போல அதிகமாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் தேவ் சொன்னார், இனி ஷார்ட்ஸ் போடாத. அதனால் நான் முழு ட்ரெஸ் போட்டுக்கொண்டேன், சிகரெட்டையும் விட்டு விட்டேன். 40 வருடங்களாகி விட்டது, இதோ நன்றாகத்தான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் வனாந்திரத்தில் செலவழிக்கும் வருடங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள், அது உங்களுக்கு எப்போது எங்கே ஏற்பட்டாலும், அந்த வேலையை நீங்கள் விரும்பாவிட்டாலும் தேவன் உங்களை அதிலிருந்து விடுவிக்க மாட்டார். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவர் எப்படி இருந்தாலும் வேறு வழியில்லை, அவரை நேசி என்று கர்த்தர் சொல்லலாம். உங்களை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் நேசிக்கும் ஒருவர் உங்களை நேசிக்காமல் இருக்கும் போது அவர் எப்படி உங்களால் நேசிக்க முடியும்? புரிகிறதா? ஓ, தேவன் உங்களை சில மோசமான மனிதர்களோடு சேர்த்து அடைத்து வைக்கப் போகிறார். அதாவது உங்களை சரியாக நடத்தாத சில மனிதர்களோடு, ஆனால் அவர்களை தினமும் மன்னிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல போகிறார். புரிகிறதா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, அங்கே நீங்கள் ஒருவர் தான் கிறிஸ்தவர், அவர்கள் உங்களை மோசமாக நடத்துகிறார்கள். அப்படின்னா நீங்க வனாந்திரத்தில் இருக்கீங்க. சில வருடங்களில் அது உங்களை மாற்றும். உங்களில் எத்தனை பேருக்கு மாற்றப்பட வேண்டும் என்று விருப்பம்? யோசேப்பு வனாந்திர பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் பட்டம் பெற்றான். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. தேவன் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய போவதாக அவன் நம்பினான். ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு நடந்தது, அவன் சகோதரர்கள் அவனை எதிர்த்து வந்து அவனை அடிமை வியாபாரிகளுக்கு விலை பேசி விற்றனர். இருப்பினும் அவன் கடைசியாக ஒரு அதிகாரியானான். ஆனால் அதற்கு முன் 13 வருடங்கள் அவன் வனாந்திர பல்கலைக்கழகத்தில் இருந்தான். அந்த 13 வருடங்கள் அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருந்தான். எனக்கு பிடித்த விஷயம் என்னவென்றால், அவன் அடிமையாக விற்கப்பட்ட போது அவனுக்கு 17 வயது, ஆனால் அவன் எகிப்தின் அதிகாரியான போது அவனுக்கு வயது 30. தேவன் அவனோடு இருந்தார். கூடவே இருந்திருக்கிறார். அந்த கோத்திரப்பிதாக்கள் அப்போஸ்தலர் 7:9, அந்த கோத்திரப்பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போக முடியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்தார். நீங்கள் யாரை இழந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு எப்போதும் இருப்பார். உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் ஒரே ஒருவர் மட்டும் விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்கு நடப்பட்டீர்களோ அங்கே போப்பீர்கள். தேவன் உங்களை ஒரு உதாரணமாக பயன்படுத்துவார். உங்களை தவறாக நடத்தும் மக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உறுதியாக நில்லுங்கள். ஒருவர் 40 வருடமாக சிணுங்கிக் கொண்டிருக்கும் 60 லட்சம் யூதர்களோடு வனாந்திரத்தில் வாழ்ந்ததை எப்படி பார்க்கிறீர்கள்? 60 லட்சம் என்பது இப்போது குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் அது மிகவும் அதிகமான எண்ணிக்கை அல்லவா? உங்கள் குழந்தைகள் அடம்பிடிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? 60 லட்சம் பேரை யோசித்து பாருங்கள். 40 வருடங்கள். எலியாவும் சில காலம் வனாந்தரத்தில் வாழ்ந்தான். தாவீது இளைஞராக இருந்த போதே அபிஷேகம் செய்யப்பட்டான். ஆனால் 30 வயதில் தான் அரசன் ஆனான். இதற்கு நடுவில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? பைத்தியக்கார சவுலிடமிருந்து தப்பிக்க குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்தான். தாவீது எதுவும் செய்யவில்லை, ஆனால் சவுல் அவனை கொல்ல வகை தேடினான். இதனால் தாவீதுக்கு எது சரியென்று தோன்றியதோ அதை செய்தான். சரியானதையே செய்து கொண்டிருந்தான். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இன்னும் சரியானது நடக்காத போதும் உங்களால் சரியான காரியத்தை செய்ய முடியுமா? உங்களைத்தான் கேட்கிறேன், சரியானது நடக்காத போதும் அப்படி செய்ய முடியுமா? உங்களை தவறாக நடத்தும் மக்களை உங்களால் சரியாக நடத்த முடியுமா? ஓ, அது கஷ்டம். ஆமா, அது ரொம்ப வலிக்கும். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நீங்கள் வனாந்திர பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் தேவனுக்கு கீழ்படியே கற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை இருக்க சொல்லும் இடத்தில் நீங்கள் இருக்க கற்றுக்கொள்வீர்கள். அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் தேவன் உங்களை ஒரு இடத்திற்கு போக சொன்னால் அங்கே போக கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். தேவனுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் சித்தமாக மாற்றிக்கொள்வீர்கள். தேவன் உங்களிடம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பதில்தான் சொல்ல வரும், சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. கடந்த சில வருடங்களாக அடிக்கடி தேவன் என் இதயத்தில் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். முதலாவதாக அவர் அதை எனக்கு தெரியப்படுத்தினார், அதாவது ஒரு நேரம் வரப்போது அப்போ உனக்கு இதை அறிவிச்சு உன்னை செய்ய சொல்வேன். ஆனால் அதை செய்வதற்கு நான் தயாராக இல்லை, எனக்கு அதில் இஷ்டமே இல்லை. ஏனென்றால் அதற்கு பணம் செலவாகும், நான் நினைப்பதை விட அதிகம் செலவு செய்ய வேண்டும். அதனால் அதற்கு நான் விரும்பவே இல்லை. ஆனால் நேற்று யோசித்தேன், என்ன தெரியுமா, இதற்கு மேல் என்னால் முடியாது, அதை நான் செய்யத்தான் போகிறேன், என்ன ஆகிறது என்று பார்த்து விடலாம். என்னானது தெரியுமா, தேவன் நம்மை நச்சரிக்க ஆரம்பித்தால் ஏதாவது ஒன்றை குறித்து தேவன் உங்களை நச்சரித்திருக்கிறாரா சொல்லுங்கள். பதில் சொல்லாம இருக்காதீங்க, அப்பதான் நான் சீக்கிரம் முடிப்பேன், நீங்களும் வீட்டுக்கு போலாம். ஏதாவது ஒன்றை குறித்து தேவன் உங்களை நச்சரித்திருக்கிறாரா? வேறு மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வந்து அதை அது வந்து எப்படி என்றால் ஒரு இடத்தில் அரிப்பு ஏற்படும், ஆனால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது போகவே போகாது. நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டியது சரி ஆண்டவரே என்று செய்ய வேண்டியதுதான். அதற்காக எவ்வளவு தியாகம் செய்யப்போகிறோம், அது எவ்வளவு கஷ்டமானது என்பதை எல்லாம் நாம் மறந்துவிட வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை நம்மிடம் செய்ய சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்குமே தவிர அவருக்காக அல்ல. புரிகிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கஷ்டமான காரியங்களுக்கும் உங்கள் எத்தனை பேரை தேவன் ஒரு கடினமான காரியத்தை செய்ய சொல்லி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார்? கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். சரி, இப்போது நான் ஒரு பெரிய ஞானத்தை தருகிறேன், நீங்கள் தயாரா? உடனே ஆரம்பிங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதை கேட்க தானே நீங்க 600 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க, உடனே ஆரம்பிங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதனால் நீங்கள் இன்றிரவு நன்றாக தூங்குவீர்கள். இயேசுவுக்கு கூட அமைதியான வருடங்கள் இருந்தன. அவரது பிறப்பை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். 8 வயதில் அவருக்கு நடந்தது தெரியும், பிறகு 12 வயது வரை என்ன நடந்தது என்று தெரியாது, மீண்டும் 30 வயது வரை என்ன ஆனது என்றும் தெரியாது. வேதம் என்ன சொல்கிறது என்றால் அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் வளர்ந்தாரா? வாவ், இதற்கு அர்த்தம் என்ன என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கு அர்த்தம் எனக்கு தெரியும். அதாவது நான் என்னுடைய வீட்டின் பேஸ்மெண்டில் சிறிய வேத வகுப்பை எடுத்து போதித்து நான் வளர்ந்தேன். ஷார்ட்ஸ் அறிவதை நிறுத்தினேன், சிகரெட்டை விட்டேன், வேதத்தை போதித்ததால் இது நடந்தது. எவ்வளவு பெரிய அற்புதம்! சிகரெட்டை விடுவதற்கு நான் மிக கஷ்டப்பட்டேன். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை என் 9வது வயதில் ஆரம்பித்தேன். தேவனுக்கு நன்றி. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்களும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் புகைப்பிடிப்பதால் பரலோகத்திற்கு போகாமல் இருக்கப் போவதில்லை. நாம் எல்லோரும் புகைப்பிடிக்காததால் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அது ஒரு மோசமான பழக்கம், பணம் செலவாகும், மேலும் அது நம் உடல் நலத்தை பாதிக்கும். எனவே தேவன் அந்த பழக்கத்தை விட சொல்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நாம் அதை எப்படி பார்த்தாலும் சரி மற்றவர் அதை நிச்சயமாக தவறாக நினைப்பார்கள். எனவே தேவன் நம்மிடம் ஒன்றை சொன்னால் நமக்கு பல காரியங்களை செய்ய சுதந்திரம் இருந்தாலும் எல்லாமே நாம் செய்வதற்கு ஏற்றவையாகவோ சிறந்தவையாகவோ சரியானவையாகவோ இருக்காது. அதனால் தேவன் நம்மை மாற்றுகிறார், நேரத்துக்கேற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் சில காரியங்கள் வழியாக போவீர்கள், பிறகு உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படும், பாஸ் ஆகாவிட்டால் மறுபடியும் படிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் இப்போது வனாந்திர பல்கலைக்கழகத்தில் இருக்கிறீர்கள்? அதாவது நீங்கள் எப்படி என்றால் உங்களுக்கு புரிந்துவிட்டது நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். அநேக அமைதி ஆண்டுகள். இயேசு லூக்கா 4 பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஒன்று சொல்கிறேன், நாம் நிறைய காரியங்களுக்காக பிசாசை மட்டும் குறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அவன் ஏராளமானவைகளை செய்து கொண்டிருப்பதால் நாம் அவன் மேல் பழி போட வேண்டியிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் தேவன் நம்மை மிகவும் அசௌகரியமான இடத்திற்கு கொண்டு போவார். அங்கே பால்கனியில் இருப்பவர்களுக்கு நான் சொல்வது கேட்கிறதா? சில நேரங்களில் தேவன் நம்மை மிகவும் அசௌகரியமான இடத்திற்கு கொண்டு போவார். ஏனென்றால் நாம் நினைக்கும்படியெல்லாம் வசதியாக இருந்தால் நாம் வளர முடியாது. ஆம், காரியங்கள் சாதகமாக இருக்கும் நிலையில் நாம் வளரவே மாட்டோம். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் நடப்பதுதான் நமக்கு நல்லது. சில நேரங்களில் தேவன் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒத்துவராத சில இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்வார். ஆனால் அது நமக்கு நல்லதுதான். ஏன் நல்லது தெரியுமா? அப்படிப்பட்ட இடங்களில் இருந்துதான் நமக்கு சில சிறந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி உண்டாகும். ஒன்று, நம்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கும் போதும் தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டே இருந்தால் நாம் வளர்கிறோம் என்ற அர்த்தம். அது நம்மை காயப்படுத்தவில்லை என்றால் நாம் ஏற்கனவே அடைந்த வளர்ச்சியை அனுபவிக்கிறோம் என்ற அர்த்தம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.
இந்த நிகழ்ச்சி